إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في القرآن الكريم ومحكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يأمر المساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم أحب إلى الله في البلاد مساجدها وأبغل إلى الله أسواقها أو كما قال عليه الصلاة والسلام الحمد لله புகழ் அனைத்தும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மீது உரித்தாகுவதாக. அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களில் இறுதியாக வந்த முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் தவறாது எடுத்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபீங்கள், முத்தகீங்கள், முஸ்லீம்கள் நம் அனைவர் மீதிலும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பும் மரவணைப்பும் என்றென்றும் உண்டாகுவதாக என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எமது வாழ்நாளில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவைகளை அவசரமாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளிலிருந்து முற்றுமுழுதாக விலகி வாழும்படி தடை செய்து வைத்திருக்கிறானோ அவைகளில் இருந்து விலகி வாழும்படி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையுடைய கோட்பாடுகளை, தனி மனித வாழ்வாக இருந்தாலும் சரி, சமூக ரீதியான வாழ்வாக இருந்தாலும் சரி, நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை புனித தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக தந்திருக்கிறான். அல்லாஹ் எவையை நிறையாக்கி தந்திருக்கிறானோ மனிதருடைய புத்தியை பயன்படுத்தி அதில் குறை காண முடியாது. தீனுல் இஸ்லாம் நிறைவானது, சம்பூர்ணமானது, பரிபூர்ணப்படுத்தப்பட்டது. அதனுடைய சட்டத்திட்டங்கள், அதனுடைய ஒழுக்க விழுமியங்கள் யாராலும் குறை காண முடியாது. அதில் இருப்பதை குறையாகவும் பேசவும் முடியாது. இந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களை, நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாளிலும் ஒவ்வொரு விடயத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரிடம் உமக்கு விருப்பமான இடம் எது என்று கேட்டால், நாம் உண்மையில் ஒரு சிலர் எமது வீட்டை சொல்லலாம், அல்லது எமது தாய் வாழக்கூடிய மகக்கதர் என்று சொல்லக்கூடிய எமது வீட்டை சொல்லலாம், அல்லது நாம் கிராமத்தில் எந்த இடத்தை விரும்புகின்றோமோ, அதிகமாக நேசிக்கின்றோமோ அந்த இடத்தை நாம் சொல்லலாம். இவ்வாறு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் விரும்பக்கூடிய இடங்கள் காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஹாலிக்காகி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா, அது கிராமமாக இருந்தாலும் சரி, பட்டணமாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய புத்திக்கு பட்டாலும் சரி, மனிதனுடைய புத்தியில் அகப்படாமல் விட்டாலும் சரி, அல்லாஹ் ஒரு கிராமத்தில் விரும்பக்கூடிய இடம் இருக்குமாக இருந்தால் அந்த கிராமத்தில் அமையப்பட்டுள்ள மஸ்ஜிதாக இருந்து கொண்டிருக்கிறது. அது பெரிய பில்டிங்காக இருக்கணும் என்று அல்லாஹ் எதிர்பார்ப்பது கிடையாது. அதுக்கு டைல்ஸ் பிடிக்கணும் என்று எதிர்பார்ப்பது கிடையாது. மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய, இபாதத்தினால் அலங்கரிக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குமாக இருந்தால், அலட்சியமும் கலாச்சாரத்தை மண் தோண்டி புதைக்கக்கூடிய கடத்தெரு பசாராக அமைந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய எங்களை மஸ்ஜிதோடு கொழுவப்பட்ட உம்மத்தாக்கி வைத்திருக்கிறார். எங்களுடைய உம்மத், எங்களுடைய மனித சமூகத்துடைய தேவைகளை அது எந்த தோரணையில் இருந்தாலும், எந்த அமைப்பில் இருந்தாலும் மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டு வைத்திருக்கிறான். புனிதமான இடம், கௌரவமான இடம், யாராலும் அசிங்கப்படுத்த முடியாது. அவ்வாறு அசிங்கப்படுத்த நினைத்தாலும் அதனுடைய தண்டனை ஈருலகிலும் காணப்படக்கூடிய ஒரு விடயம். அல்லாஹ் அந்த உம்மத்தை பார்த்து சொல்லுகிறான், யா பனி ஆதம், பனு ஆதம்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிச்சலங்களே, குது ஜீனத்துக்கும், உங்களுடைய அலங்காரத்தை, அது இபாதத்தாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், கலாச்சாரமாக இருக்கலாம், உலக சார்ந்த அமைதியாக இருக்கலாம், குடும்ப வாழ்வியல், அங்கு ஒரு ஆத்மீக, அங்கு ஒரு அமைதி காண வேண்டுமா, எந்த அமைப்பில் இருந்தாலும் நீங்கள் அதனை எங்க பெற்றுக்கொள்ளும், இந்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் மஸ்ஜிதுகளில் இருந்து அதனை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழி நடத்திருக்கிறான். எனவே உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக எங்களை அல்லாஹ் மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்ட, மஸ்ஜிதோடு இணைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மக்கமா நகரில் இருந்து மதினாவை நோக்கி 400 கிலோமீட்டரை தாண்டிய ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் இந்த உம்மத்துடைய திருப்பம், இந்த உம்மத்துக்கு தேவைப்படக்கூடிய விடயம், இந்த உம்மத்துடைய கலாச்சாரமாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், லௌகீகமாக இருக்கலாம், இந்த மனிதனை மேம்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு காட்டிய ஒரு விடயம்தான் மஸ்ஜிதாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து மண்ணில் நுழைவதற்கு முன்னால் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நல்லடியார்களே, முதலாவது இந்த உம்மத்துக்கு அமைத்துக் கொடுத்த மஸ்ஜிதுல் குபா என்று சொல்லக்கூடிய தாத்துல் கபிலத்தை, 2 கிபிலாவை கொன்று என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மஸ்ஜிதை நிர்ணயம் செய்து காட்டினார்கள். இதுதான் என்னுடைய உம்மத்துடைய திருப்பு முனை. நான் எவ்வாறு மக்காவில் இருந்து கலாச்சாரத்தை, தீனுடைய ஒரு மாற்றத்துடைய பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறேனோ, இந்த பயணத்தின் ஆரம்பம் ஒரு மஸ்ஜிதை அமைத்து தருகிறேன். ஏன், நான் மக்கமா நகரில் பகிரங்கமாக ஒரு தாவா, ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு, சமூக மேம்பாட்டை உருவாக்குவதற்கு தளமாக அமையக்கூடிய மஸ்ஜிதை இழந்தவனாக தாருல் அர்க்கம், அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்டை பயன்படுத்தி எந்த அளவுக்கு இந்த உம்மத்தை நெறிப்படுத்தியிருக்கிறேனோ, அதை விட பகிரங்கமான இந்த அழைப்புக்கு, இந்த தீனுடைய வாழ்க்கைக்கு சாலை சிறந்த ஒரு இடம் மஸ்ஜித். அதனால் நான் மஸ்ஜிதை உருவாக்கி தருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வு ரீதியாக, செயல் ரீதியாக இந்த உம்மத்துக்கு மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை உருவித்து காட்டினார்கள். நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஸ்ஜிதோடு மனம் லயிக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன பலதுகளை வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத், 7 கூட்டம் இருக்கிறார்கள், 7 கூட்டம் இருக்கிறார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் இல்லாத அந்த நாளில் 7 கூட்டத்தார் இருக்கிறார்கள். அல்லாஹ் விரும்பி நிழல் கொடுப்பான். விரும்பி நிழல் கொடுக்கக்கூடிய கூட்டத்தினர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அதில் ஒரு மனிதரை சொல்லுகிறார், மஸ்ஜிதோடு உள்ளம் கொழுவப்பட்ட மனிதர், மஸ்ஜிதோடு உள்ளம் பூட்டு போடப்பட்ட மனிதர். அவர் பிரயாணமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உறக்கமாக இருக்கலாம், எந்த நேரத்திலும் அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு பூட்டு போடப்பட்டிருக்கும். வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் அல்ல. மஸ்ஜித் என்று சொன்னால் மனம் லயிக்கக்கூடிய, முகம் பிரகாசிக்கக்கூடிய, நேரத்தை செலவிடக்கூடிய, பொருளாதாரத்தை செலவிடக்கூடிய, ஆயுளை செலவிடக்கூடிய அந்த உள்ளம் லயித்தவராக காணப்படுவார் அல்லவா. இந்த மனிதருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரசுடைய நிழலை வழங்குவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலான கனவான்களை, சகோதரர்களை, நல்லடியார்களே, இது மாத்திரமல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய துன்யாவுடைய தேவையில் என்னுடைய உதவி தேவையா, உங்களுடைய கடத்தெருவுடைய வேலையில் உதவி தேவையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதர் 2 ரகாத் தொழுது விட்டு தன்னுடைய கடற்தெருவுக்கு தேவைக்காக வேண்டி, தன்னுடைய துன்யாவுடைய தேவைக்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்வாரோ, அந்த மனிதனுடைய துன்யாவுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, சுருக்கி கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இரண்டு மலக்கை நிர்ணயித்து விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலான பெரியார்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் மஸ்ஜிதோடு தொடர்பு பட்டு அதிகமாக மஸ்ஜிதோடு புலங்குகிறார், அதிகமாக மஸ்ஜிதோடு புலங்கிக் கொண்டே இருக்கிறார், மேலான கனவான்களை சகோதரர்கள் வெள்ளடியார்களே, அந்த நேரத்தில் இவர் மஸ்ஜிதை விட்டு ஓரிரு நாள் இவர் காணாமல் சென்று விடுகிறார். மனிதனுடைய புத்தியில் படுதோ இல்லையோ, இமாமுடைய கண்ணில் படுதோ இல்லையோ, மேலான கனவான்களை சகோதரர்களே, மஸ்ஜிதில் அமல் செய்யக்கூடிய மலக்குமார்கள் பேசிக் கொள்வார்கள், இந்த மனிதரை காணவில்லையே, இந்த மனிதர் சுகமில்லாமல் இருக்கிறார். மலக்குமார்கள் மஸ்ஜிதில் அமல் செய்யக்கூடிய மலக்குமார்கள் அவருடைய வீட்டை நோக்கி எடை போடுகிறார்கள். மேலான கனவான்களை சகோதரர்கள் நல்லடியார்களே, இவருடைய நோய் விசாரிப்பதற்காக வேண்டி இவ்வாறு இந்த உம்மத்தை கௌரவப்படுத்தக்கூடிய, உம்மத்துடைய எழுச்சியுடைய பயணத்துடைய கண்களாக காணப்படக்கூடிய இடம்தான் மஸ்ஜிதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கிராமத்துடைய எழுச்சி, நல்ல சமூகம், நல்ல பண்பாடு உள்ள சமூகம், கட்டுப்பாடான சமூகம், கடமை உணர்ச்சி கொண்ட சமூகம் என்பதை எதை நிர்ணயிக்க முடியும்? அதனுடைய அளவுகோல் என்ன? அதனுடைய அளவுகோல் என்ன? சகோதரர்கள் நல்லடியார்களே, நாங்கள் கட்டக்கூடிய வீடு அல்ல, நாங்கள் பயணிக்கக்கூடிய வாகனம் அல்ல, எங்களுடைய பாதைகள் எல்லாம் புனர்நிர்மாணம் செய்யப்படலாம், எங்களுடைய வீடுகள் எல்லாம் புனர்நிர்மாணம் செய்யப்படலாம், ஆனால் தொழுகையுடைய நேரத்தில் மஸ்ஜிதுக்குள் நுழைந்து பார்த்தால் இரண்டு சப்போடு மட்டிடப்படுமாக இருந்தால், பள்ளியில் காணப்படுகிறது 30 சப்பு 40 சப்பு, ஜும்மாவுடைய தொழுகைக்கு பள்ளி காணா, மேல்மாடி அதுவும் பத்தல, வெளியில மேலானவர்களை முசல்லா போட்டு தொழ வேண்டிய நிலைமை கூட ஜும்மாவுடைய நேரத்தில் காணப்படலாம். ஆனால் ஒரு சமூகம் கடமை உணர்வு சரியாக செய்கிறது, கட்டுப்பாடான சமூகம், ஆன்மீக சமூகம், கலாச்சாரத்தை பேணக்கூடிய சமூகம், அடுத்த சமுதாயத்தினர் கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்ல அகலாக்கோடு வளரக்கூடிய சமூகம் என்று சொன்னால், ஒவ்வொரு தொழுகையிலும் மஸ்ஜிதை வந்து பார்த்தால் சப்புகள் அங்கு தொழுகையாளிகளால் நிரப்பப்பட்டிருக்கும். ஏன் மஸ்ஜிதை வைத்துத்தான் இந்த உம்மத்துடைய எடை போடப்படுகிறது என்று சொன்னால், சால சிறந்த சான்று, அதை தவிர வேறு ஒன்றையும் கொண்டு வர முடியாது. எனவே மேலான பெரியார்களை சகோதர நல்லடியார்களே, இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மஸ்ஜிதை நிர்ணயித்துக் கொடுக்கிறாரா, ஒரு மஸ்ஜிதை தனியாக தந்த சொந்த செலவில் கட்டி கொடுக்கிறாரா, இவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் தனி சோளத்தில் ஒரு வீட்டை அமைத்துக் கொடுக்கிறான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ஸல்லல்லாஹ், அந்த மனிதருக்கு தனிமையில் ஒரு மஸ்ஜிதை கட்டி கொடுக்க முடியல, ஆனால் மஸ்ஜிதுடைய அந்த மஸ்ஜிதுடைய கட்டுமான பணிக்கு அவரால் இயன்ற உதவி செய்கிறார், அவரால் முடியுமான ஒரு பங்கை செய்கிறார். இவருடைய நிலைமை என்ன யார் ஸல்லல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கொடுக்கிறார். அருமை தோழர்கள், எங்களை மாதிரி அல்ல, வறுமை கோட்டில் வாழ்ந்தவர்கள், அவருடைய உள்ளத்திலும் கவலை ஏற்பட்டது, யார் ஸல்லல்லாஹ், அந்த கட்டிட பணிக்குள் ஒரு உதவி செய்ய முடியல, எதுவுமே உதவி செய்ய முடியல, யார் ஸல்லல்லாஹ், எங்களுக்கு அந்த நன்மை கிடைக்காதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள் நுழைகிறார், அந்த மஸ்ஜிதுக்குள் ஊத்த கிடைக்கிறது, குப்பை கிடைக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, அதனை யாரு துப்புரவுப்படுத்துவாரோ, அந்த தூசி அகற்றுவாரோ, அந்த குப்பை அகற்றுவாரோ, இவருக்கும் அல்லாஹ் நாளை மறுமையில் வீட்டை சுவர்க்கத்தில் அமைத்துக் கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே மஸ்ஜிதோடு பிணைத்து பார்க்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எந்த தோரணையில் சுற்றி வந்தாலும் அந்த சமூகம் கௌரவப்படுத்தப்படக்கூடிய சமூகம், எம்முடைய உம்மத் மஸ்ஜிதை வைத்து மேம்படுத்தப்படக்கூடிய சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், திருமணமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், யுத்தமாக இருக்கலாம், அங்கு குடும்ப விளக்கம் பிரச்சனையாக இருக்கலாம், அங்கு கல்வி கூடமாக இருக்கலாம், அங்கு பயிற்சி வழங்கப்படக்கூடிய பயிற்சி பட்டறையாக இருக்கலாம், அங்கே மஸ்ஜிதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்து சஹாபாக்களுக்கு வழிநடத்தை காண்பித்து தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் பேணப்படக்கூடிய ஒரு விடயம், கௌரவப்படுத்தப்படக்கூடிய விடயம், பேணி பாதுகாக்கப்படக்கூடிய விடயமாக இருக்குமா இருந்தால் அது மஸ்ஜிதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை விளங்கியிருக்கிறோம், மஸ்ஜிதோடு புலங்கப்படக்கூடிய எங்களுடைய கௌரவத்தை விளங்கியிருக்கிறோம். மேலான சகோதரர்களே நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் இந்த மஸ்ஜிதை பேணக்கூடிய இந்த மஸ்ஜிதை கட்டி காக்கக்கூடிய நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாகம் என்கின்ற ஒரு பங்கு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு உம்மத்துக்கும் இபாதத்துடைய அடிப்படையில் எத்தனை வணக்கத்தலங்கள், எத்தனை மார்க்கம் இருக்கிறதோ, எத்தனை கலாச்சாரம் இருக்கிறதோ, ஒவ்வொருத்தரும் வணக்கத்தலம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் கூலி வழங்கப்படக்கூடிய இபாதத்தாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்குமாக இருந்தால் இது இந்த புனித மஸ்ஜிதை நிர்வாகிக்கக்கூடிய தலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மஸ்ஜிதின் நிர்வாகிகள். எனவே கண்ணியமான சகோதரர்கள், நல்லடியார்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளணும், எமது வாலிபர்கள் விளங்கிக் கொள்ளணும், எமது படித்தவர்கள் விளங்கிக் கொள்ளணும், உலமாக்கள் விளங்கிக் கொள்ளணும், மஸ்ஜித் என்பது கௌரவமானது, கண்ணியமானது, மேன்மையானது, எமது சமூகத்தை கலாச்சார ஒழுக்க விழுமியங்கள் மேம்பாட்டு கொண்டு சமூகத்தை உருவாக்க முடியுமாக இருந்தால் அது எங்களுடைய நடத்தை, எங்களுடைய நடத்தை மஸ்ஜிதோடு இணைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எமது உள்ளம், எமது உள்ளம், எமது வாலிபருடைய உள்ளம், எமது சமூகத்துடைய உள்ளம் மஸ்ஜிதோடு இணைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு சாந்தமான பாதையில் அந்த உம்மத், அந்த சமுதாயம் கட்டி பாதுகாக்கப்படுகின்றது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. எனவே நல்லடியார்கள், சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக ஒவ்வொருத்தருடைய பொறுப்பை விளங்கப்படுத்தினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையால் மாத்திரமல்ல, வாழ்க்கையால் கூட செய்து காண்பித்து தந்திருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் சமூகத்தை கட்டி காத்து, எந்த அடிப்படையில் சமூகத்தை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்கள், நல்லடியார்களே, எனவே எமது குடும்பமாக இருக்கலாம், எமது கடையாக இருக்கலாம், எமது பொருளாதாரமாக இருக்கலாம், இது அனைத்தும் நங்களுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயா, நீங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள். ஆனவருடைய குடும்பத்தில் தலைவன் அந்த உம்மத்தில் மஸ்ஜிதின் நிர்வாகிகள் அந்த ஊர் பொறுப்புடைய விடயத்தில் இமாம் அந்த மாமுங்களுடைய விடயத்தில் என்றெல்லாம் நாங்கள் எந்தெந்த காரியத்துக்கு பொறுப்பாக வழங்கப்படுகிறோமோ அவர்கள் அனைவரும் பொறுப்புதார்கள். நால மறுமையில் அந்த பொறுப்புகளை பார்த்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கேட்க காத்துக் கொண்டிருக்கிறான். அதனால தான் நபி அவர்கள் அந்த ஏழு நபர்கள் அந்த அரசு நிழலில் வழங்கக்கூடிய அந்த நிழல் வழங்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இன்னொருத்தரை சொன்னார், இமாமுன் ஆதில், நீதமான அரசர், நீதமான தலைவர், நீதமான பொறுப்புதாரி. அந்த பொறுப்பை நிதானமாக நீதியாக வழங்கியிருந்தால் அரசுடைய நிழலை கொடுப்பான். அநீதியாக தாண்டோண்டித்தனமாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு அந்த பொறுப்புகள் இழக்கப்பட்டிருமாக இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்காத ஒரு கூட்டத்தில் அவரும் காணப்படுகிறார். பொறுப்புகள் வழங்கப்பட்டு அந்த உம்மத்துக்கு எந்த நலவும் செய்யாமல் அந்த பொறுப்புகளை துஷ்பிரயோகம் செய்த மனிதனை நாளை மறுமையில் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த இடத்திலும் அல்லாஹ் திரும்பி பார்ப்பது கிடையாது என்று ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர், நல்லடியார்களே, பொறுப்புகள் என்பது சமூக எழுச்சிக்காக வேண்டி சம்பளம் இல்லாமல் ஏச்சோடு தயார் செய்யப்படக்கூடிய ஒரு காரியம். அது எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, எந்த சங்கமாக இருந்தாலும் சரி, எந்த சங்க தலைவருக்கும் சம்பளம் கொடுத்து வேலை பார்க்கிறது என்றது என்னிடத்தில் கிடையாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இதுல ரெண்டு கோணம் இருக்கிறது. ஒன்று, நாம் யாரை தலைவராக்குகின்றோம், யாரை நிர்வாகமாக்குகின்றோம் என்று எமது வாக்குகள் மிக முக்கியமானது, எமது கருத்துக்கள் மிக முக்கியமானது. இது அமானிதம், இது ஷஹாதா. ரெண்டு கோணத்திலும் எங்கள்கிட்ட கேள்வி இருக்குது. ஒன்று, இவர்தான் சிறந்தவர், ஒன்று இவர்களை போடலாம் என்று எமது கருத்துக்கள் அமானிதம். இன்னொன்று, நாங்கள் சாட்சி பகருகிறோம், இவர் நல்லவர் தான், மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கு அல்லாஹ் எந்த நிபந்தனையை சொல்லியிருக்கிறானோ அந்த நிபந்தனையை கொண்ட மனிதர் இவர்தான் என்று நாங்கள் சாட்சி பகர்கிறோம். எனவே நாங்கள் சாட்சி சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் பொய் சாட்சி மிக மோசமான ஒரு காரியம். அதனால நிதானம் மிக முக்கியம், கௌரவம் மிக முக்கியம். எந்த சமூகத்தையும் யாரையும் கேவலப்படுத்துவது கிடையாது. எமது சமூகத்துக்கு முன்னால சுமூகமான நல்ல விடயங்களை மேம்படுத்தப்படக்கூடிய திட்டங்களை கொண்டு வர அவசியமான ஒரு உரிமை கொடுக்கப்பட்ட, ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட, அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு ஊருடைய அந்த ஜமாத்துடைய மக்களின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கௌரவமான ஒரு நிறுவனம் தான் மேலானவர்களே மஸ்ஜிதுடைய நிர்வாகி என்கின்ற அந்த மஸ்ஜித் நிறுவனமாக காணப்படுகிறது. இதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் பொறுப்புகளை வாயால கேட்டுவார்களோ, யாரெல்லாம் பொறுப்புகளை அடைவதற்கு சூழ்ச்சிகள் செய்கிறார்களோ, கடைசி வரையும் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள், உங்களுடைய உம்மத்துக்கு எந்த நலனும் கிடைக்காது. பொறுப்புகளை எடுப்பதற்காக வேண்டி யாரெல்லாம் விரும்பி கேட்கிறார்களோ, மேலானவர்களே, உண்மையில் எங்களுக்கு யதார்த்தம் தெரியும், இவர் சிறந்தவர் என்றெல்லாம் நம்மளுக்கு அதை சாட்சி சொல்லலாம். ஆனால் மேலானவர்களே, இந்த பொறுப்புகளுக்கும் இந்த பொறுப்பை அடைவதற்கும் யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அதுக்காக வேண்டி திட்டம் போடுகிறார்களோ, தயவு செய்து அன்னாருடைய கரங்களில் இந்த மஸ்ஜிதை, இந்த மஸ்ஜித் நிர்வாகத்தை குறிப்பாக சொல்ல போனால் உங்களுடைய ஊரை ஒப்படைத்து விடாதீர்கள், திண்டு விடுவார்கள், திண்டு விடுவார்கள். மேலான கௌரவமான சகோதரர்களின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுதர்தா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கும் ஏதாவது பொறுப்புகளை தாங்கல. சொன்னார்கள், நீங்க ரொம்ப பலகீனமானவர், நீங்க இதை தாங்க மாட்டீங்க, சுமந்து கொள்ள மாட்டீங்க, செய்யலாது, பயந்த சுபாவம் உள்ளவர், பலகீனமானவர், அதனால உங்களுக்கு ஒப்படைக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் சொன்னார்கள். அவரிடத்தில் தான் சொல்லி காட்டினார்களே தவிர அவரை அனுப்பிவிட்டு அவரை பத்தி இன்னொருத்த பேசி காட்டல. அதனால நாங்க உரிய முறையோட கையாளப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம், எமது பொறுப்புகள் தரப்பட்டிருக்கிறது. அதனால மேலானவர்களே, மஸ்ஜித் என்று சொன்னால் அதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நிபந்தனை ஒன்று இருக்கிறது, எங்கட புத்திக்கு படுற நிபந்தனை ஒன்று இருக்கிறது. முதலாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன? இன்னமாய் அமரும் மசாஜித், பள்ளிகளை நிர்வாகிக்கக்கூடியவர்கள், வழி நடத்துனர்கள் அவர்கள் எவ்வாறு இருக்கணும் தெரியுமா? அவர்கள் யாராக இருக்கணும்? அவர்கள் ஆமனும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கணும். அல்லாஹ்வுடைய ஈமான் என்று சொன்னால் ஷிர்க் ரீதியான, முருத்தத் ரீதியான, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமான, அல்லாஹ்வுடைய விளக்கப்பட்ட காரியங்களை தன் வாழ்க்கையில் உள்ளகம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதருக்கு கொடுக்க முடியாது. கொடுத்தா தெரிந்திருவாரு இந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு இல்லை, ஹஸ்ரத் இதை கொடுத்தா செட் ஆகும், இந்த செட் ஆகிற விளக்கம் எங்கிட்ட கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை அவர் அறிந்திருக்கணும், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருப்பது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இல்ம் அவர்கிட்ட இருக்கணும். அல்லாஹ் என்பவன் யார், அவருடைய சிபாத் என்ன, அவனுடைய குதிரத் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய தன்மைகள் என்ன. ஆக குறைந்தது மேலான கனவான்களை சகோதரர்களே, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஆக குறைந்த அளவாவது அவர்கிட்ட அறிவொண்டு இருக்கணும். அல்லாஹ்வை ஈமான் கொண்டது என்று சொன்னால் ஆமந்து பில்லா, எங்களுடைய ஊரில் இருக்கிற எல்லாரும் ஆமந்து பில்லா தான், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் தான். ஆனால் அல்லாஹ்வை அறிந்திருக்கணும், அல்லாஹ்வை முழுமையாக தெரிந்திருக்கணும். மேலானவர்களே, வல் யௌமில் ஆகிர், இன்னும் மறுமை நாளை இவர் முழுமையாக ஈமான் கொண்டிருக்கணும். ஏன் மறுமை நாள் அல்லாஹ் சொல்லுகிறான்? இவருடைய காரியம் மறுமையை நோக்கி போகணும். இவருடைய துன்யாதாரியாக இருந்தால் இவர் முகஸ்துதிக்கு தான் அமல் செய்வார். என்னோட பாசையில சொல்றா பெருமைக்கு மாவுடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, இதைத்தான் செய்வாரே தவிர கண்ணுக்கு முன்னாலத்தான் எல்லாம் செய்வாரே தவிர கண்ணுக்கு பின்னால நான்கு சுவருக்கு பின்னால உம்மத்துடைய நலனை காக்க மாட்டார். ஏன்? மறுமையுடைய பயம் இருந்தால் தான் உம்மத்துடைய பொறுப்பை பொறுப்பாக செய்வார். துன்யாவுடைய நோக்கமாக இருந்தால் அவர் உங்களை வித்து விலக்கூறி விடுவார். அதனால் ஆகிராவுடைய அச்சம் யாத்த இருக்கிறதோ, மௌத்துடைய பயம் இருக்கிறதோ, அவரை பார்த்து இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளாக உள்வாங்குங்கள் என்று அல்லாஹ் தரக்கூடிய சரத்து, அல்லாஹ் தரக்கூடிய சரத்து. மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறார், தொழுகையை நிலைநிறுத்துவார், தொழுகையை நிலைநிறுத்துவார், தொழுகையாளிய பார்த்து கொடுங்க, அவர்கிட்ட கொடுத்தா தொழு. இந்த பள்ளிக்கு வந்த சரித்திரமே கிடையாது, இந்த பள்ளிக்கு காணவே இல்லை. கேட்ட டைம் எல்லாம் டவுன்ல தொழிலேன், அங்க தொழிலேன், இங்க தொழிலேன், கொடுத்தா இந்த பள்ளியோட இணைவாரு. இப்படி ஒரு புத்திக்கு பட வேண்டிய நிலைமை நாங்கள் எடுக்க தேவையில்லை. மேலான கனவான்களை சகோதரர்களே, ஏன் அல்லாஹ் தொழுகையாலேயே சொல்லுகிறான்? ஏன் தொழுகையாலேயே சொல்லுகிறான்? ஏன் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய சொல்லுகிறான்? மஸ்ஜித் என்பது தொழுகைக்குரிய இடம். அதை தொழுகை இல்லாத ஒரு மனிதன் கொடுத்தா மஸ்ஜித் எப்படி நிர்வகிக்கிறேன்? எனவே இப்ப பார்க்கலாம், நான் யாரையும் குற்றத்துக்காக வேண்டி சொல்லல, சில உண்மைகள் அது கசப்பாக இருந்தாலும் உண்மை உண்மை தானே. நிர்வாகம் கலைக்கப்பட்டிருக்கலாம், புதிய தொப்பிகள் தலையில் அணியப்பட்டிருக்கலாம், புதிய கால்கள் எடை போட்டு வரலாம், தொழுகையாளிகள் என்ற பெயருக்காக வேண்டி. மேலான கனவான்கள் சகோதரர்களே, இந்த தொழுகையாளி இஸ்லாம் சொல்லல. இவர் பருவ வயது அடைஞ்சத்தில் இருந்து பொறுப்பு கொடுத்தாலும் சரி, ஹசரத்துல சண்டை பிடிச்சாலும் சரி, நிர்வாகம் அநியாயம் செஞ்சாலும் சரி, பக்கத்து பள்ளிக்கு போகாம இதே பள்ளியில சுபகுக்கு முன் ஜமாத்துல முன் சப்புல நின்று அல்லாஹ்வுக்காக தொழுகிறாரே, இந்த தொழுகையாளி. சில பேர் மஸ்ஜிதில் இருக்க இமாமோட கோவிச்சுட்டு பள்ளியோட கோவிச்சிருவாங்க, அந்த ஹசரத்தா அது எங்களுக்கு செட்டாது, அவர் தலைவரா அவர் செட்டாது. இப்ப எப்படி வாப்பா இந்த மஸ்ஜித் அவர் நிர்வாகிக்கிறேன், எப்படி இந்த நிர்வாகத்துக்குள்ள வார, யோசிச்சு பாருங்க. அப்போ எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட அமல், நேரம் குறிப்பிடப்பட்ட அமல் செய்தவர் தான் அந்த உம்மத்துக்குரிய வேலையை நேரம் குறிப்பிட்ட பிரகாரம் செய்வார். மேலானவர்களே, தொழுகை என்பது முன்பின் அது பிரயாணி, அது விதிவிலக்கு. தொழுகை என்பது அசருடைய நேரம் என்றால் அதுக்குள் நிலைநிறுத்தப்படணும்.
எனவே அந்த டைம் நேர கட்டுப்பாடு என்பது தொழுகைக்குள் இருக்கிறது. யாரு தன் வாழ்க்கையில் தொழுகையாளிகளாக இருக்கிறாரோ இவர் பேணுதலாக இருப்பார். எப்படி தொழுகைக்குள்ள தன்னுடைய உடல் உறுப்புகளை பேணிக் கொள்வாரோ இவர் வெளி சமூகத்திலையும் நிச்சயமாக தன் உடல் உறுப்புகளை அநீதியில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதராகத்தான் காணப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், மஸ்ஜிதுக்கு யாரும் அதிகமாக வந்து தொழுகையை நிலைநிறுத்தி போறாரோ அவரை பார்த்து ஈமான்தாரி தக்வாதாரி என்று ஷஹாதா சொல்லுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலான கனவான்களை சகோதரர்களே, எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை சொல்லுகிறார், வஆத ஸகா, ஸகாத் கொடுத்த மனிதரை பார்த்து நீங்க உங்களோட ஊர்ல நிறைய பேரு பணக்காரர்களாக இருக்கலாம், ஆனால் நூத்துக்கு நூறு வீதம் உங்களுடைய அந்த அந்த பொருளாதாரத்தில் எப்பயோ, அதாவது ஹலால் ஹராம் தஸ்கியத்து நஃப்ஸு தான் தொழுக, தஸ்கியத்து ஈமான் அல்லாஹ் மறுமையினால ஈமான் கொள்றது, தஸ்கியத்து அம்வால் ஏன் அல்லாஹ் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களை சொல்றான், அவர்கிட்ட வட்டி இருக்காது, ஜகாத் கொடுக்கிறாரு வட்டி இருக்காது, சுரண்டுதல் இருக்காது, யார வளர்ச்சியும் பொறாமப்பட மாட்டாரு, யாரையும் பறிக்கப்பட மாட்டாரு, எனக்கு இல்லாத்தையும் என்று சமூகத்துக்கு வேண்டும் என்று அவர் பொது நலம் காணக்கூடிய மனிதராக இருப்பார். ஜகாத்து கொடுக்காத ஒரு கஞ்சண்ட கொடுத்தா உம்மத்துக்கு எந்த நலனும் கிடைக்க போவதில்லை என்று அல்லாவே சூசகமா சொல்லி தந்திருக்கிறார். எனவே தந்த பொருளாதாரத்தில் இருந்து ஜகாத் கொடுக்கக்கூடிய பண்புகளை கொண்ட அந்த மனிதர்களை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டிருக்கிறானே தவிர, எங்களுக்கு பென்ஸ் கார் இருக்குது, நாங்க பாக்குற குவாலிபிகேஷன், நாங்க பாக்குறது என்ன, நல்ல போன் இருக்குதா, நல்ல கார் இருக்குதா, தலைவர் சொன்னா அவருக்கு தடாப்புடான்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். உண்மையில் அதெல்லாம் தேவைதான், உண்மையில் அது நேரடியாக இல்லாவிட்டாலும் சைட் அது துசை துணை துணை உசத்துணைகளாக மொழி வளம் உள்ளவர்கள் தலைவராக்கப்பட வேண்டும். எமது நாட்டை பொறுத்தவரையில் உண்மையில் ஏனைய பிற மொழிகள் பேசப்படக்கூடிய தலைவர்கள் இந்த தக்வாவுக்குள் அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனைகளோடு வருவார்களாக இருந்தால் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே நாங்கள் தொழுகை இல்ல, அல்லாஹ் பத்தி எந்த பிக்ரும் இல்ல, உம்மத்துக்கு ஜகாத் கொடுத்த சம்பவமே கிடையாது, அப்பா கஞ்சல் இட்ட பார்த்தாலும் 2000 ரூபாய் நிற்குது, நாலாம் கூலி தொழிலுக்கு போறவன் 3500 ரூபாய் கொடுத்திருக்கிறான், ஜகாத் லிஸ்ட பார்த்தா ஏதோ அவனை விட கடை குறைய சின்ன ஒரு கடை தான், ஆனா 100க்கு 100 கொடுத்திருக்கிறான், என்ன நடக்குதுன்றே விளங்குதில்ல, இவரை தூக்கி நடக்க போது. அதனால உம்மத்துக்கு வர வேண்டிய நலன் தேவையா, ஜகாத் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து வைங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சூசகமாக அல் குர்ஆனில் கட்டளையிட்டிருக்கிறான். 5வது சொல்லக்கூடிய சர்த்து தான் உலம் யக்ஸல்லா, அல்லாஹ் தவிர வேற யாரையும் பயப்பட மாட்டாரு, உலம் யக்ஸல்லா, அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டாரு, சொந்த நானாவாக இருந்தாலும் குற்றம் செய்தால் தீர்ப்பு கொடுப்பார். எமது கிராமத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்கோவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌசூமி கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி திருந்தியதுக்காக வேண்டி சஹாபாக்கள் பரிந்துரை செய்ய வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், கௌரவமான ஃபேமிலி பேக்ரவுண்ட், குரைசி இல்ல அந்த அந்த அரபிகள் கௌரவமா பார்க்கக்கூடிய ஒரு வம்சம், இவர் திருடி இருக்கிறார், கொஞ்சம் எக்ஸ்கூஸ் கொடுப்போமே, கொஞ்சம் மன்னிப்பு கொடுப்போமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஈர குழந்தாகிய ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவருடைய கரத்தை துண்டிப்பது கூட உங்களுடைய தலைவன் கோமான் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய நான் தயங்க மாட்டேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் எப்படி வாப்பா நானாவுக்கு மாமாவுக்கு சாச்சாக்கு பிசினஸ் பார்ட்னர் தம்பிட மகண்ட மகளுக்கு எப்படி நியாயமாக சாட்சி செய்வாரு. அதனால அல்லாஹ்வுக்கு பயப்படணும், அல்லாஹ்வுடைய அச்சம் யாருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையோ மஸ்ஜித பாரம் கொடுத்துறாதீங்க. தக்வா தர்பியா தஸ்கியா பேரிதல் உள்ள சமூகத்தை நீங்கள் கட்டி காக்க முடியாது, கட்டி காக்க முடியாது. ஏழை ஒருத்தனை கண்டால் மீசை முறுக்கப்படும், அங்கு பணக்காரன் ஒருத்தை கண்டால் முதுகெலும்பு கோணப்படும். ஏன், இவர் பயப்படுவது அல்லாஹ் அல்ல, பணத்தை, பணக்காரனை கண்டால் இவர் கோணுகிறார், ஏழையை கண்டார் இவருடைய மீசை முறுக்கப்படுகின்றது. ஏன், இவர் பயப்படுவது அல்லாஹ் அல்ல, பணத்தை. எந்த அறிமுகம் இல்லாத ஒரு மனிதன் ஒரு மூளையிலிருந்து வருகிறார், இவரை பார்த்தால் மரியாதை தெரியல, ஆனா ஒரு அரசியல்வாதியை பார்த்தால் யாரும் அது சம்பந்தப்பட்டவர் இருந்தா கோச்சிக்கொள்ள வானா, இவர் பயப்படுவார். உண்மையில் கௌரவம் இருக்கிறது, கௌரவம் வேற பயம் வேற, கௌரவப்படுத்த வேண்டும் சமூகத்துக்காக வேண்டி. இவர் ஒரு கட்சியில் இருக்கலாம், ஆனால் சமூகத்துக்காக வேண்டி, சமூக நலனுக்காக வேண்டி, மஸ்ஜிதுக்காக வேண்டி, ஊருக்காக வேண்டி அனைவரையும் அனுசரித்து நடக்கக்கூடிய மனிதராக வர வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வை தவிர வேறு எதுக்கும் பயப்படக்கூடாத ஒரு மனிதன் நீங்க வைங்க, பயம் என்றால் அல்லாஹ். நலவு கெடுதி அது அல்லாஹ் இடத்திலிருந்து வரக்கூடியது என்று அஞ்சக்கூடிய ஒரு மனிதனை நீங்கள் நிர்வாகிகளாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்திருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதர நல்லடியார்களே, நிர்வாகிகள் என்றால் நாங்கள் நினைச்சிருக்கிறோம் நிர்வாகம் ஒன்று தெரிவு செய்யப்படணும், மாஷா அல்லாஹ், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு ஜும்மாவில் ஏதோ ஒரு குர்ஆன் மதரசாவில் அதற்கு ஒரு போடு போட்டிருப்பாரு, முதலாவது எங்களை தாக்கத்தை பள்ளி இமாம தூக்குவோம், ஒரு மாதிரிசா கொஞ்சம் குளர கூட அதனால அவரை தூக்குவோம். மேலான கௌரவமான சகோதரர்களை நல்லடியார்களே, எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு மஸ்ஜித் என்பது அது அந்த நிர்வாகத்துடைய சொத்து, ஊருடைய சொத்து, தனிப்பட்ட தன்னிச்சைக்கான ஒரு விடயம் அல்ல. ஒரு மூளையில் ஒரு ஒட்டலையை கண்டால், மூளையில் ஒரு ஒட்டலையை கண்டால் மஸ்ஜிதா வரும்பறை காத்திருந்து அதனை காட்டுபவர் அல்ல, அதை தன் கையால் தட்டிவிட்டு மத்தியசாபை அழைத்து ஸ்ரீதேவி இந்த இடத்துல இப்படி இருந்துச்சு தட்டி விட்டேன், நான் பார்த்ததுக்கு நாடி பரவாயில்ல, வேற யாரும் பார்த்தா இப்படி எல்லாம் பிரச்சனை வரும், இதுக்கு பின்னால் இப்படி நடந்துராதவாப்பா. இது குணம், இது குணம். தட்டப்பட்ட ஊத்தைகளையும் ஊத்தையாக கருதப்பட்டு பல ஊர்களில் பார்க்கிற பல பிரச்சனை, யாரோட முகம் கொடுத்து பார்த்து செய்யலாது, அவர்கிட்ட போகலாது, இன்னும் தலைவரண்டே விளங்குதில்லை என்ற பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாகுது. அதனால நல்ல சிந்தனை, நல்ல நச்சிந்தனை, நல்ல ஆளுமை, நல்ல குணதாசியம், நல்ல சமூகத்தோட ஒன்றிணைந்து நடக்கக்கூடியவர்கள், உலமாக்களை மதிக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்களை மதிக்கக்கூடியவர்கள் நாங்கள் பார்க்கலாம். தனக்கு படித்து தந்த ஆசிரியருக்கே மரியாதை செய்யாதவர் எப்படி வாப்பா ஊர் தலைவராகி ஊர்ல உள்ள இருப்ப மரியாதை செய்யற, யோசிச்சு பாருங்க. அப்போ இன்றைக்கு வரைக்கும் நிறைய பாருங்க, எங்களுக்கு வயசுல ஒரு மூத்த ஒரு மரியாதை என்று இருக்கிறது, ஓதி தந்த படிக்க தந்த ஆசிரியர்கள் என்ற மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதைகள் பேணப்படக்கூடிய அவர்களை பார்த்து எங்களுடைய ஊர் சார்பாக நாங்கள் இந்த மஸ்ஜிதை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் கண்ணியமான சகோதர நல்லடியார்களே, நல்ல சமூகத்தை பாதுகாக்கலாம். அதனால மஸ்ஜித் என்பது இபாதத்தோட நில்லாமல், அந்த மஸ்ஜித் என்பது வாசிக திறன், அந்த இதென்பது தற்காப்பு திறன். அந்த வாலிபர்கள் முதலாவது ஒரு நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டால் ஒரு கிராமத்தில் இப்ப உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த கிராமத்தில் உள்ள வாலிபர்களை டார்கெட் பண்ணுங்க, மிக எந்த மஸ்ஜித் எந்த மஹல்லாக்கு போனாலும் மிக பெரிய படுளி படு குழிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் அந்த யூத் சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது, அந்த வாலிப சமூகம். இவர்களை எழுச்சி மிக்க ஒரு சமூகமாக, ஊருடைய பெருமதி மிக்க முத்துக்களாக, இந்த தீனுடைய பெருமதி உள்ள முத்துக்களாக மாற்ற வேண்டிய சரித்திரம் கொண்டவர்களாக நாங்கள் மாறணும். இந்த மஸ்ஜித் யாரெல்லாம் பொறுப்படுகிறீர்களோ, ஒரு விடயத்தை மட்டும் கூறி முடித்துக் கொள்கிறேன். ஒன்று இருக்கிறது, கட்டிட அந்த அபிவிருத்தி திட்டங்கள் ஏதோ ஒன்று போய்கொண்டிருக்கிறோம், மஸ்ஜித் இமாமுடைய அந்த சம்பளம் ஏதோ போய்கொண்டிருக்கிறோம், பில்டிங் உடைய அந்த கட்டுமான பணிகள் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்க மஸ்ஜிதை ஆய்வு செஞ்சு ஆட்சி செஞ்சு நிர்வாகித்து மஸ்ஜிதை விட்டு வெளியேகும் பொழுது, மேலானவர்களே என்னுடைய நிர்வாகத்திற்கு இலால் 40 வீதம் இருந்த தொழுகை வீதத்தை 100 வீதமாக்கிறேன் என்ற மன திருப்தி இஹ்லாஸோடு போகும். ஊர்ல இருந்த சீதனத்தை தூக்கி இருக்கிறேன், ஊர்ல இருந்த வட்டியை குறைச்சிருக்கிறேன், மதுவை குறைச்சிருக்கிறேன், விபச்சாரத்தை குறைச்சிருக்கிறேன், போதை பாவனையை குறைச்சிருக்கிறேன், கெட்ட வார்த்தையை குறைச்சிருக்கிறேன், ஜகாத் கொடுக்கக்கூடிய மக்களை உருவாக்கியிருக்கிறேன், சதக்கா கொடுக்கக்கூடிய மக்களை உருவாக்கிறேன். என்னுடைய நிர்வாகத்தில் எந்த சொந்த செலவுல ரகசியமாக நான் தலைவன் என்னை பார்த்து கை நீட்டி யாரும் பேசக்கூடாது என்ற ரப்பும் குற்றம் பிடிக்க கூடாது என்று யாருக்கும் தெரியாமல் தன்னோடு வாழ்க்கை நடத்திய மனைவிக்கு கூட தெரியாமல் 2 ஹாஃபில்களை உருவாக்கியிருக்கிறேன், 4 உலமாக்களை உருவாக்கியிருக்கிறேன், 1 டாக்டரை உருவாக்கியிருக்கிறேன் என்ற மஸ்ஜிதில் இந்த வேலை இமாமுக்கு கூட தெரியாமல் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிந்த நிலைமையில் செய்திருக்கிறேன் என்ற இஹ்லாஸான முஹ்லிஸ்களாக நான் இந்த ஆன்மீக திட்ட அபிவிருத்தி விடயத்தில் நல்ல முறையில் செய்திருக்கிறேன் என்று எங்க உள்ளத்துக்குள்ள ஒரு சாட் போடக்கூடிய நிர்வாகம் இன்ஷா அல்லாஹ் உருவாக்கி தருவான். நாங்க எங்க ஊருக்கு எங்க மஸ்ஜிதுக்கு நிறைய சரித்திரங்களும் நிறைய கௌரவங்களும் இந்த புலனறிவை பொறுத்தவரையில் ஆன்மீக கலாச்சாரத்தின் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு கேந்திர ஸ்தலமாக அமையப்பெறக்கூடிய அமைந்திருக்க கூடிய ஒரு மஸ்ஜிதாக அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கிறான். எனவே இதை சாதகமாக பயன்படுத்தி எமது அனைத்து ரீதியான ஆன்மீக வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சிகள், கல்வி ரீதியான வளர்ச்சிகள், மேலானவர்களே அந்நிய மக்களுடைய தொடர்பாடல் அந்த விஷயங்கள் அனைத்திலையும் வளர்ச்சிகரமான ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஆளுமை கொண்ட ஒரு சமூகத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நிர்வாகிகளாக தந்து அவருடைய மஸ்ஜிதை நிர்வாகிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து நாம் செய்த அனைத்து தவறுகளையும் குற்றங்களையும் மஸ்ஜிதுடைய ஹக்குகளை பேணாமல் நடந்த தவறுகளையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தனிப்பெரும் கிருபையினால் மன்னித்து பேரணி செய்வானாக. யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் உற்ற அவர்கள் இருப்பாங்க மன்னிப்பாயாக. யாழ் நீ இறக்கமில்ல ரப்பாக இருக்கிறா யாழ், இது உன்னுடைய மஸ்ஜித் யாழ்லா யாழ், அந்த மஸ்ஜிதை நிர்வாகித்தவர்கள் யாரும் தப்பு செய்யல யாழ்லா, மனிதர்கள் என்ற குணம் தவறாக நடந்திருக்கலாம் யாழ்லா, நீ மன்னித்தடியாழ்லா, குற்றம் பிடித்து விடாத யாழ்லா, தவறு பிடித்திடாத யாழ்லா. யாழ்லா இந்த மஸ்ஜித், இந்த மஸ்ஜித் சம்பந்தப்பட்ட மேல்மட்ட அரசியல் விடயங்களோடு யாரெல்லாம் அரசாங்கத்தோடு தொடர்பட்டு மஸ்ஜிதை பாதுகாக்கணும் என்று குழுக்களாக குடும்பங்களாக சிரமப்படுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் கபுள் செய்வாயாக யாழ்லா, உலமாக்களை கபுள் செய்வாயாக, ஆசிரியர்களை கபுள் செய்வாயாக, நல்லோர்களை கபுள் செய்வாயாக, வல்லோர்களை கபுள் செய்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.